بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، حم والكتاب المبين، إنا جعلناه قرآنا عربيا لعلكم تعقلون، وإنه في أم الكتاب لدينا لعلي حكيم. أفنضرب أنكم الذكر صفحا أن كنتم قوما مسرفين، وكم أرسلنا من نبي في الأولين، وما يأتيهم من نبي إلا كانوا به يستهزئون، فأهلكنا أشد منهم بطشا ومضى مثل الأولين. أذن. أعوذ بالله من الشيطان الرجيم.
أعوذ بالله من الشيطان الرجيم.
بسم الله الرحمن الرحيم.
بسم الله الرحمن الرحيم.
حم.
حم.
والكتاب المبين.
والكتاب المبين.
إنا جعلناه قرآنا عربيا.
إنا جعلناه قرآنا عربيا.
قرآنا عربيا لعلكم تعقلون.
قرآنا عربيا لعلكم تعقلون.
وإنه في أم الكتاب.
وإنه في أم الكتاب.
لدينا لعلي حكيم.
لدينا لعلي الحكيم.
أفنضرب أنكم الذكر صفحا.
أفنضرب أنكم الذكر صفحا.
أن كنتم قوما مسرفين.
أن كنتم قوما مسرفين.
وكم أرسلنا من نبي.
وكم أرسلنا من نبي.
في الأولين.
في الأولين.
وما يأتيهم من نبي.
وما يأتيهم من نبي.
إلا كانوا به يستهزئون.
إلا كانوا به يستهزئون.
فأهلكنا أشد منهم بطشا.
فأهلكنا أشد منهم بطشا.
ومضى مثل الأولين.
ومضى مثل الأولين.
سورة زخرف. சென்ற வாரம் நாம் சூரத்து துகானை முடித்துவிட்டு தற்பொழுது நாம் சூரா ஜுஹ்ருஃபுக்குள் வந்திருக்கின்றோம். சூரா ஜுஹ்ருஃப் குர்ஆனில் 43வது சூரா. சூரா ஜுஹ்ருஃப் குர்ஆனில் 43வது சூரா. இந்த சூரா ஜுஹ்ருஃபுக்கு ஜுஹ்ருஃப் என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஜுஹ்ருஃப் என்ற சொல் இந்த சூராவில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த ஜுஹ்ருஃப் என்ற சொல் இந்த சூராவில் 35வது ஆயத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா وَلِبُيُوتِهِمْ أَبْوَابًا وَسُرُرًا عَلَيْهَا يَتَّكِئُونَ وَزُخْرُفًا وَإِنْ كُلُّ ذَلِكَ لَمَّا مَتَاعُ الْحَيَاةِ الدُّنْيَا. زُخْرُف என்றால் தங்கம், ஆபரணம். இந்த زُخْرُف என்ற சொல் இந்த சூராவில் முக்கியத்துவம் பெறுவதால் தான் இந்த சூராவுக்கு சூரா ஜுஹ்ருஃப் என்ற பெயர். முக்கியமாக இந்த சூரா ஜுஹ்ருஃப் மக்காவில் இறக்கப்பட்ட சூரா. மக்காவில் இறக்கப்பட்ட 86 சூராக்களில் இது 33வது சூரா. இரண்டாவதாக குர்ஆனுடைய மசானி என்ற வகைகளில் இந்த சூரா இடம்பெறுகிறது. குர்ஆனில் மசானி என்ற சூராக்கள் 30 சூராக்கள் இருக்கின்றது. அந்த 30 சூராக்களில் இது 24வது சூராவாக இருக்கின்றது. அடுத்தது நீங்க இந்த சூராவை பார்க்கலாம், ஹாமீம் என்றுதான் தொடங்குகின்றது. ஹாமீம் என்பது ஹுரூஃபு தஹஜ்ஜி, அதாவது அரபு எழுத்துகளிலே ஒரு எழுத்து இரண்டு எழுத்துகளை கொண்டு தொடங்கக்கூடிய எழுத்துகளை சார்ந்தது. எழுத்துகளை கொண்டு தொடங்கக்கூடிய சூராக்கள் குர்ஆனிலே 29 சூராக்கள் இருக்கிறது. அந்த 29 சூராக்களில் இது 24வது சூராவாகும். எழுத்துகளை கொண்டு தொடங்கக்கூடிய சூராக்கள் ஒரு எழுத்தை கொண்டு தொடங்கும் சூரா, இரண்டு எழுத்துகளை கொண்டு தொடங்கும் சூரா, மூன்று எழுத்துகளை கொண்டு தொடங்கும் சூரா, நான்கு எழுத்துகளை கொண்டு தொடங்கும் சூரா என்று பல சூராக்கள் குர்ஆனில் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இது இரண்டு எழுத்துகளை கொண்டு தொடங்கக்கூடிய சூராக்கள், 9 சூராக்களில் இது 6வது சூராவாகும். இரண்டு எழுத்துகளை கொண்டு தொடங்கக்கூடிய 9 சூராக்களில் இது 6வது சூரா. அடுத்ததாக ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய 7 சூராக்கள் குர்ஆனில் இருக்கிறது. ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய 7 சூராக்களில் இது 4வது சூராவாகும். அப்ப ஹாமீம் ஹாமீம் என்று சூரா காஃபிர்ல தொடங்கி சூரத்துல் அஹ்காஃப் வரைக்கும் அல்லாஹ் ஹாமீம் என்ற பெயர்களை கொண்டுதான் இந்த சூராக்கள் ஓதப்படுகிறது. அடுத்ததாக இந்த சூராவில் 89 ஆயத்துகள் இருக்கின்றது. இதில் 99 வரிகள், 830 சொற்கள். இந்த சூராவிலே 830 சொற்கள், 3553 ஹர்ஃபுகள். இந்த சூராவில் அல்லாஹுடைய பெயர் 3 தடவை இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹுடைய பெயர் 89 ஆயத்துகளிலும் 3 தடவை அல்லாஹுடைய பெயர் இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக இந்த சூராவுடைய 89 ஆயத்துகளிலும் 78 ஆயத்துகள் நூனிலே முடிவடைகிறது. 78 ஆயத்துகள் நூனிலே முடிவடைகிறது. 10 ஆயத்துகள் மீமிலே முடிவடைகிறது. ஒரே ஒரு ஆயத்து தான் லாமிலே முடிவடைகிறது. குர்ஆனில் 43வது சூரா, ஆனால் நுசூல் இறக்கப்பட்டது 63வதாக இறக்கப்பட்ட சூரா இது. 63வதாக இறக்கப்பட்ட சூரா இது. இதனுடைய நீளம் குர்ஆனில் 30வது நீளமான சூராக்களில் 30வது சூரா. இந்த சூரா ஸுஹ்ருஃப் புதியொரு சூராவாக இருப்பதால் இதை தெளிவாக அழகான முறையில் கற்றுக்கொள்வது நம் ஒவ்வொருவர் மீதும் கட்டாய கடமை. இந்த சூரா ஸுஹ்ருஃபுடைய சிறப்புகள், இந்த சூராவுக்கும் அதாவது ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூராக்களுக்குமான சிறப்புகள் ஒட்டுமொத்தமாக வருகின்றது. ஹஜ்ரத் பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னகும் தல்கௌன அதுவக்கும் கதா ஃபல்யகுன் ஷிஆருக்கும் ஹாமீம் லா யுன்சரூன் தஅவது நபியிக்கும் ரவாஹு நஸாயி. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு உங்களுடைய விரோதிகளை இன்ஷா அல்லாஹ் சந்திப்பீர்கள், உங்களுடைய சின்னம் ஹாமீம் லா யுன்சரூன் என்றிருக்க வேண்டும். இது உங்கள் நபியுடைய துஆவாகும். முதலாவது சிறப்பு. இரண்டாவது சிறப்பு, அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு குர்ஆன் ஓதித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலிஃப் லாம் ரா என்று தொடங்கக்கூடிய 3 சூராக்களை ஓது அப்படின்னாங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், என்னுடைய வயதும் போய்விட்டது, எனது கல்வும் கடினமாகிவிட்டது, எனது நாவும் கடினமாகிவிட்டது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி என்றால் ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய 3 சூராக்களை ஓது என்றார்கள். சூரா ஸுஹ்ருஃபும் ஹாமீமை கொண்டு தொடங்கக்கூடிய சூராதான். அப்துல்லா பின் மசூத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், அல் ஹவாமீம் திபாஜுல் குர்ஆன் ரவாஹுல் ஹாகிம். ஹாமீம் என்று தொடங்கக்கூடிய சூராக்கள் குர்ஆனுடைய அலங்காரம், ஜீனா. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், இதா வகஅது ஃபீ ஆலி ஹாமீம், இந்த ஹாமீமுடைய 7 சூராக்கள் இருக்குதே, சூரா ஸுஹ்ருஃப், சூரத்து துஹான், ஜாசியா, அஹ்காஃப், இந்த 7 சூராக்களை நான் அடைந்தால் அதற்குள் நான் முஆனக்கா செய்து கொள்ளுவேன், அவ்வளோ எனக்கு விருப்பம். இந்த ஹாமீம் என்ற சூராக்களை ஓதுவது எனக்கு அந்தளவு விருப்பம். அவ எங்களுக்கு விருப்பமாக மாறும், விருப்பமாக ஓதணும் இந்த ஹாமீம். எண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூரா ஸுஹ்ருஃபில் தான் பிரயாணத்துடைய துவா வந்திருக்கின்றது. பிரயாண துவா என்ன? பிரயாணத்துடைய துவா சொல்லுங்க. சுபஹானல்லதி சொல்லுங்க ஐயார். சுபஹானல்லதி
சுபஹானல்லதி
சஹர லனா
சஹர லனா
ஹாதா
ஹாதா
வமா குன்னா
வமா குன்னா
லஹு முக்ரினீன்
லஹு முக்ரினீன்
வஇன்னா
வஇன்னா
இலா ரப்பினா
லமுன்கலிபூன்.
இந்த துவா இடம்பெறக்கூடிய சூரா எது? சூரா ஜுஹ்ருஃப். சூரா ஜுஹ்ருஃபுடைய 13வது 14வது ஆயத்தில் தான் பிரயாணத்துடைய துவா இருக்கு. இதிலிருந்து தான் நாங்கள் பிரயாணத்துக்கு ஓதுறது. அந்த ஹதீஸ அலி இப்னு ரபீஆ ரழியல்லாஹு அறிவிக்கின்றார்கள், நான் அலி ரழியல்லாஹு அன் அவர்களிடம் வந்தேன். அலி ரழியல்லாஹு அன் பிரயாணம் செய்வதற்கு வாகனம் கொண்டு வரப்பட்டது. காலை வச்சதோட முதல் சொன்னாங்க பிஸ்மில்லாஹ் அப்படின்ட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகு திரும்ப சுபஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் وَإِنَّا إِلَى رَبِّنَا لَمُنْقَلِبُونَ என்று ஓதிவிட்டு மூன்று தடவை அல்ஹம்து லில்லாஹ் அல்ஹம்து லில்லாஹ் அல்ஹம்து லில்லாஹ் மூன்று தடவை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சுபஹானக இன்னி ظலம்து நஃப்ஸி ஃபக்ஃபிர் லி ஃபஇன்னஹு லா யக்ஃபிரு ஸ்னூப இல்லா அன்த என்று திக்ர் செஞ்சாங்க. துஆ ஓதினாங்க. ஓதிட்டு சிரித்தாங்க. ஓதிட்டு சிரிச்சாங்க. அப்ப அமீர் முஃமினீன் ஏன் சிரிக்கிறீங்க சொன்னாங்க. அல் ரழியல்லாஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வாறு செய்வதை நாம் பார்த்தேன். இந்த ஹதீஸ் அபூதாவுத் 2342வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நாங்களும் என்ன செய்யணும்? பிரயாணம் பண்ற நாங்க வாகனத்தில் ஏறினதோட இந்த சுபஹானல்லதி சஹர் லனா ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹ் மூணு தடவை அல்லாஹு அக்பர் மூன்று தடவை சுபஹானக இன்னி வலம்து நஃப்ஸி ஓதிட்டு நாங்களும் கொஞ்சம் சிரிக்கோம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தாங்க அவ்வளவுதான். இந்த பிரயாணத்துடைய துவா இந்த சூராவில் இடம்பெற்றிருக்கு. இரண்டாவது இந்த சூராவுடைய 89 ஆயத்துகளில் 29 ஆயத்துகளில் அல்லாஹ் இல்லை 23 ஆயத்துகளில் அல்லாஹ் மூன்று நபிமார்களுடைய சம்பவங்களை அல்லாஹ் கொண்டு வந்திருக்கின்றார். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் மூன்று ஆயத்துகளிலும், இரண்டாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் 11 ஆயத்துகளிலும், மூன்றாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவம், கிறிஸ்மஸ் வந்திருக்குதே ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் 9 ஆயத்துகளிலும் கொண்டு வந்திருக்கின்றார். 3, 11, 9. அடுத்த விசேட அம்சமாக இந்த சூராவில் அல்லாஹ் 2 வகையான தங்கங்களை பற்றி பேசியிருக்கின்றார். ஜுஹ்ருஃப் தானே ஆபரணம், தங்கம். ஒன்று உலகத்தார்களுடைய தங்கம், இரண்டாவது ஆகிரத்தில் சுவர்க்கவாதிகளின் தங்கம். குர்ஆனில் தங்கத்தை பற்றி அல்லாஹ் 8 தடவை பேசியிருக்கின்றார். எத்தனை தடவை? எட்டு தடவை குர்ஆன்ல தங்கத்தை பத்தி அல்லாஹ் பேசியிருக்கின்றான். அதிகமாக தங்கத்தை பத்தி பேசப்பட்ட சூராக்கள் சூரா ஆல இம்ரான், சூரத் ஸுஹ்ருஃப். சூரா ஆல இம்ரான், சூரா ஸுஹ்ருஃபில் அல்லாஹ் தங்கத்தை பத்தி பேசியிருக்கின்றார். இந்த சூராவில் தங்கத்தை பற்றி அல்லாஹ் பேசியதுடைய நோக்கம், உலகத்துடைய தங்கத்தை கண்டு ஏமாந்திராதீங்க, உங்களுக்கு ஆகிரத்தில் ஸுஹ்ருஃப் இருக்குது, தங்கங்கள் இருக்குது, ஆபரணங்கள் இருக்குது என்ற விடயத்தை அல்லாஹ் இந்த சூராவின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். முக்கியமாக சகோதர சகோதரிகளே, இந்த சூராவை படித்து முடிக்கும் பொழுது அல்லாஹ் யார் என்று எங்களுக்கு விளங்கும். குர்ஆனை படிக்காம அல்லாஹ்வை விளங்க இயலாது. இதே போல குர்ஆன் என்றா என்ன என்று இந்த சூரா படிச்சா விளங்கும். மூன்றாவது, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்றால் என்ன? நான்காவது, பெண் பிள்ளையுடைய பெருமதி என்ன? ஐந்தாவது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பரம்பரைக்கு எவ்வாறு மார்க்கத்தை கொடுத்தார்கள் பிள்ளைகளுக்கு? அடுத்தது, உலகத்துடைய ஆபரணம் தங்கம் வெள்ளி பெருமதியானதா பெருமதி அற்றதா சூரா ஸுஹ்ருஃப் படிக்கும் பொழுது விளங்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகனா இல்லையா இந்த சூராவை படித்தால் விளங்கும். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் காஃபிர்களுக்கு ஒதுக்கியிருக்கும் கெட்ட இடம் எது என்பதை பற்றியும் இந்த சூராவில் அல்லாஹ் பேசியிருக்கின்றார். இப்பொழுது நாங்கள் இந்த சூராவுடைய தஃப்சீரை பார்ப்போம். முதல் ஆயத்திலிருந்து எட்டாவது ஆயத்து வரைக்கும் குர்ஆன் அல்லாஹுடைய பேச்சு, கலாமுல்லாஹ். அல்லாஹ் அரபு பாஷையில் தான் இந்த குர்ஆனை இறக்கினான். யாரெல்லாம் யாரெல்லாம் இந்த பூமி படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த இஸ்லாத்தை கொண்டு வந்தவர்களை கிண்டல் செய்தார்களோ இவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வேதனையை பத்தி அல்லாஹ் சொல்கிறார். எங்கட காலத்தில் மட்டுமல்ல சகோதரர்களே, இதற்கு முன்னுள்ள எல்லா காலங்களிலும் இஸ்லாம் நோயடிக்கப்பட்டது, நபிமார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆனால் எப்பொழுதும் ஆரம்பத்தை பார்க்கக்கூடாது, முடிவைத்தான் பார்க்க வேண்டும். துன்புறுத்தலாம், சிரிக்கலாம், ஜோக் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், முடிவு என்னவாக மாறியதென்பதை அல்லாஹ் இந்த எட்டு ஆயத்துக்குள் எங்களுக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். பாருங்க தஃப்சீர, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஹாமீம் வல் கிதாபில் முபீன். அல்லாஹ் சொல்றான், ஹாமீம் வல் கிதாபில் முபீன், தெளிவான வேதத்தின் மீது சத்தியமாக இந்த குர்ஆன் தெளிவானது. முபீன், இந்த தெளிவான நேர்வழியை காட்டியிருக்கின்றது. உலகத்துக்கு தேவையான, ஆகரத்துக்கு தேவையான அனைத்து வழிகளையும் காட்டிய ஒரு வேதம்தான் இந்த குர்ஆன். ஹாமீம் வல் கிதாபில் முபீன். அதனாலதான் பிள்ளைகளுக்கு நீங்க வசிய செய்யணுமெண்டா, நீங்க செஞ்சிட்டு போங்க மகன், குர்ஆன விளங்கு, தஃப்சீர படி, குர்ஆன் வழிகாட்டும். குர்ஆனில் முழுதுக்கும் வழி இருக்கின்றது. யாருமே குர்ஆனை படித்தவர்கள் அல்லாஹ் அவருடைய நோக்கம் சரியாக இருந்தால் அவர்களை அல்லாஹ் வழி தவற விட மாட்டான். குர்ஆன் அவர்களுக்கு வழிகாட்டும். ஏன்? தெளிவான வேதம். வல் கிதாபில் முபீன், இன்னா ஜஅல்னாஹு குர்ஆனன் அரபியா, இன்னா ஜஅல்னாஹு குர்ஆனன் அரபியா. இந்த குர்ஆனை நாம் அரபு பாஷையில் ஆக்கினோம். குர்ஆன் அரபு பாஷை ஏன்? குர்ஆனுடைய அரபு மிக தூய்மையான பாஷைதான். அரபு பாஷை குர்ஆனன் அரபியா. சூரத்து ஷுஅராவிலே அல்லாஹ் சொல்கிறான், பிலிசானின் அரபியும் முபீன், தெளிவான அரபு பாஷையில் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். சூரா ஜுமரிலே அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனன் அரபியன் கைர தி இவஜ், கோணல் இல்லாத அரபு பாஷையில் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். இதில் எந்த விதமான இவஜ் கிடையாது, கோணல் கிடையாது, நேரான அரபு பாஷை. ஆகவே அரபு பாஷையுடைய முக்கியத்துவம் என்ன? முந்திய காலங்களில் எங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் அரபு தமிழ் இருந்தது. அரபு தமிழ் ஏனென்றால் பழைய நம்முடைய உலமாக்கள் எல்லோரையும் அரப படிக்க வைக்கணும் என்கிறதுக்காக தமிழ் எதில் எழுதினாங்க? அரபுல எழுதினாங்க. ஓஎம் பாசியாலையும் எழுதின தாலீம் குர்ஆன பாருங்க, தத்ரீசுல் குர்ஆன பாருங்க, பின் சைடுகளை பாருங்க, எல்லாமே அரபு. பிஸ்கத் கூட அரபுல எழுதுவார். நாங்க தத்ரீஸ் குர்ஆன்ல ஓதிப்போம் பிஸ்கத், குர்னல், மிஸ்மிஸ், கிஸ்மிஸ். ஏன்? அரபுல எழுதி பழக்கினாங்க எல்லாத்தையும். அவன் இவன் அவர் இவர் அலிஃப் வா உரா. ஏனென்றா அரபு பாஷை எவ்வாறு இன்றைக்கு ஆங்கிலம் மேலோங்கி வந்ததோ, ஒரு காலத்தில் உலகத்தில் மேலோங்கி இருந்த பாஷை அரபு பாஷை. பாருங்க உருது, உருதுடைய எழுத்தும் அரபு தான். சில நேரம் மாலைதீவுடைய பாஷையை பாருங்க, அதுவும் அரபு மாதிரி தான் இருக்கு, மேல ஹரக்கத் வச்ச மாதிரி. துருக்கியுடைய பாஷையும் அரபுல எழுதப்பட்டுச்சு. ஒவ்வொரு நாட்டில் வாழ்ந்த உலமாக்கள் அவங்கட பாஷைய அரபுல எழுதினாங்க. ஏன்? முழு மக்களுக்கும் அரபை கொடுக்கிறது. அதனால அரபு தமிழ், அரபு தமிழ் எழுதப்பட்ட புத்தகங்கள் பல நூறு புத்தகங்கள் இருக்குது. ஒன்றெடுத்து வாசிச்சு பாருங்க இயலாது. ஆனா பழைய நம்முடைய கிளவியல் வாசிப்பாங்க மிக அவசரமா. வயதானவங்க வாசிப்பாங்க, ஏன் அவங்க படிச்சாத. அரபு தமிழ் தமிழ் அரபுல எழுதினாங்க. எங்கட பாச தமிழா அரபா? அதான பிரபலியமான கதை என்று சொல்லுவாங்க. ஸ்ரீலங்கால ஒரு முஸ்லீம் அமைச்சரோட தமிழ் பேசக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னாங்களாம், நாங்க எல்லாருமே தமிழ் தானே பேசுறோம், நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வருவோமே. அப்ப அந்த அமைச்சரிடம் இவங்க பேசின நேரம் அமைச்சர் சொன்னாராம், இன்ஷா அல்லா இது விடயமாக மஹ்ரிபுக்கு பிறகு மஷூரா வைத்துக் கொள்வோம். இருந்த தமிழ் அமைச்சர்களுக்கு விளங்கலையா, என்னடா சொல்றார், இன்ஷா அல்லாவும் தமிழ் இல்ல, மஹ்ரிபும் தமிழ் இல்ல, மஷூராவும் தமிழ் இல்ல, என்ன சொல்றார்? பதிலே தெளிவுபடுத்தினார் அமைச்சர், நாங்களும் நீங்களும் பேசுவது தமிழ் அல்ல, நாங்கள் பேசுவது அரபி. எங்களுடைய பாஷையே அல்லாஹுவ சரியாக விளங்க வேண்டுமாக இருந்தால் அரபு படிக்க வேண்டும். தமிழ் என்ற பாஷையால், ஆங்கிலம் என்ற பாஷையால், சிங்களம் என்ற பாஷையால், உருது என்ற பாஷையால் அல்லாவுக்குரிய பெயர்கள் சரிவராது. கடவுள், இறைவன், இவைகளெல்லாம் பொருந்தாது அல்லாவுக்கு. இங்கிலீஷுடைய லார்ட், உருதுடைய ஹுதா, அல்லாஹ் என்பதற்குரிய கருத்தை அரபியில் தான் விளங்க வேண்டும். உன்னையே வணங்குகிறோம் என்று சொல்வதை விட உன்னையே இபாதத் செய்கிறோம் என்பதுதான் ஏற்றம். அதனால்தான் சில அமைப்புகள் வழிகட்டு போனது. ஏன்? தமிழ் பாஷையை வைத்து அல்லாஹுவை விளங்க பார்த்தார்கள். தமிழ் பாண்டித்துவத்தை வைத்து அல்லாஹுவை விளங்க பார்த்தார்கள். தமிழ் கடவுள்களை போன்று அல்லாஹுவை கருதினார்கள். அல்லாஹுவையும் குர்ஆனையும் விளங்குவதற்கு அரபு பாஷை முக்கியத்துவம். அதனாலதான் மதரசாக்களில் ஆரம்ப காலங்களில் 8 ஆண்டுகள் அரபு கற்றுக் கொடுத்தார்கள். இந்த இடத்திலே எங்களுக்கு அரபை கற்றுத்தந்த உஸ்தாத் கபர்லே வாழ்கிறார். அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக்குவானாக. உஸ்தாத் அபுல் ஹசன் மதனி அவர்கள் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் எங்களுக்கு அரபை கற்றுத்தந்தார்கள். 7 ஆண்டுகள் மிக மிக முக்கியத்துவப்படுத்தி எங்களுக்கு அதை கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ் அவருடைய கபரையும் அவருடைய மனைவியுடைய கபரையும் சொர்க்கத்தின் பூங்காவாக ஆக்குவானாக. அவருடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் உலகத்தில் பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் செய்வானாக. இந்த அரபு பாசை பிலிசானின் அரபியும் முபீன், தெளிவான அரபு பாசை. அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை நாம் இன்னா ஜஅல்நாஹு குர்ஆனன் அரபியா, இந்த குர்ஆனை நாம் அரபு பாஷையில் இறக்கினோம். ஏன் தெரியுமா? லஅல்லகும் தஅகிலூன், நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி. இமாம் ராசி தன்னுடைய ஃபக்ருத்தீன் ராசி தஃப்சீர் கபீர்லே சொல்லும் பொழுது, குர்ஆனில் விளங்காத அறிவுக்கு படாத எதுவும் இல்லையா? எல்லாமே விளங்குவோம் குர்ஆனில். ஏன் நல்லா சொல்லிட்டானே, லஅல்லகும் தஅகிலூன், நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி. சிலர் சொல்றாங்களாம், குர்ஆன்ல சிலது விளங்குது சிலது விளங்குதில்ல, அது பொய். சரியாக படித்தீர்களாக இருந்தால் சரியாக விளங்கும். லஅல்லகும் தஅகிலூன், நீங்கள் சிந்திப்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனை நாம் அரபு பாஷையில் இறக்கினோம் பூமியில். சரி, வானத்தில் தானே குர்ஆன் இருந்தது. எங்க இருந்துச்சு குர்ஆன்? வானத்தில் இருந்துச்சு. பூமியில தான் அரபு பாஷையில், வானத்தில். அல்லாஹ் சொல்றான், வஇன்னஹூ ஃபீ உம்மில் கிதாப் லதைனா லஅலியுன் ஹகீம் வஇன்னஹூ ஃபீ உம்மில் கிதாப் லதைனா லஅலியுன் ஹகீம். இந்த ஒரு ஆயத்து இருக்குதே, லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்றால் என்ன என்பதை பேசக்கூடிய ஆயத்து தான் இது. இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலே இருந்தது. எங்கிருந்தது? லௌஹுல் மஹ்ஃபூஸிலே இருந்தது. நாங்கள் சூரத்துல் புரூஜ ஓதும் பொழுது, சூரத்துல் புரூஜுடைய 21வது 22வது ஆயத்திலே, வஸ்ஸமா இதாதில் புரூஜ் واليوم الموعود وشاهد ومشهود, இந்த ஆயத்துடைய சூராவுடைய கடைசி ஆயத்துகளை பாருங்க. பல் ஹுவ குர்ஆனும் மஜீத், இந்த குர்ஆன் சங்கையான குர்ஆன். எங்கிருந்து தெரியுமா இந்த குர்ஆன்? ஃபீ லௌஹிம் மஹ்ஃபூத், லௌஹுல் மஹ்ஃபூஸிலே இருந்து. சரி, இப்ப ஒரு கேள்வி வரலாம், லௌஹுல் மஹ்ஃபூஸ் என்றால் என்ன? லௌஹுல் மஹ்ஃபூஸுடைய 4 வகையான தன்மைகளை அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்தியிருக்கின்றான். எத்தனை தன்மைகளை? 4 வகையான தன்மைகளை அல்லாஹ் இந்த ஆயத்திலே தெளிவுபடுத்தியிருக்கின்றான். முதலாவது என்ன? உம்முல் கிதாப் முதலாவது. வஇன்னஹு ஃபீ உம்மில் கிதாப், அல்லாஹ் சொல்றான், இந்த லௌஹுல் மஹ்ஃபூஸ் இந்த குர்ஆன் உம்முல் கிதாபிலே இருந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முதலாவது உம்முல் கிதாப் என்றால் என்ன? வேதங்களின் தாய். உலகத்துக்கு வந்த வேதம் தெரியும், தௌராத், இஞ்சீல், ஜபூர், குர்ஆன். இந்த வேதங்களின் தாய் உம்முல் கிதாப் முதலாவது. இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், லதைனா, இந்த குர்ஆன் எங்களிடம் இருந்தது. லதைனான்னா என்ன? அப்ப குர்ஆன் அல்லாஹுடம் இருந்த வேதம். இதை அவமதிச்சிடாதீங்க, இதை உங்களோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க, நீங்க படிங்க. மூன்றாவது லஅலி, அலி என்ன? இது உயர்ந்தது. இந்த குர்ஆன் தாழ்ந்ததல்ல. குர்ஆனை படிச்சவங்களை தாழ்வா கருதிடாதீங்க. நீங்க படிச்ச எம்ஏ, நீங்க படிச்ச பிஹெச்டி, நீங்க எதிலையும் எதுவும் முடிக்கலாம், ஆனால் நீங்கள் கண்ணியமாக வாழலாம். குர்ஆனை அவமதித்து விடாதீர்கள், குர்ஆனை அவமதித்து விடாதீர்கள். இது அனைத்து ஃபசாத், அனைத்து பாத்தில்களையும் விட இந்த குர்ஆன் உயர்ந்தது. அலி. நான்காவது ஹகீம், லஅலியுன் ஹகீம், ஞானமிக்க குர்ஆன் இது. ஞானி ஆகணுமா, நீங்க ஒரு ஞான வார்த்தை பேசணுமா, குர்ஆன் ஓதி காட்டுங்க, அவ்வளவுதான். ஒரு சூரா ஓதி காட்டுங்க, நீங்க ஞானிதான். லஅலியுன் ஹகீம். அவ லௌஹுல் மஹ்ஃபூத பத்தி, குர்ஆனுடைய நாலு சிஃபத்துகளை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இந்த குர்ஆன் உம்முல் கிதாப். சூரா யாசீன்ல தெளிவான இமாம் குர்ஆனுக்கு அடுத்த பேர் என்ன? எங்கட இமாம் குர்ஆன் தானே. ஆனா இமாம பத்தி தெரியாது. சூரா ஜுஹ்ருஃப் யாருக்கு தெரியும்? எல்லாமே எங்களுக்கு தெரியும் சகோதர சகோதரிகளே. குர்ஆன அவமதிச்சிட்டோம், ஓதுறல்லையே குர்ஆன தொழுகையில. நூறு நூறு ஆயத்து சுபவில ஓதி பாருங்க, எவ்வளவு இன்பமாக இருக்கும். தொழுகையில ஓதி பாருங்க. குர்ஆன அவமதிச்சதாலதானே அல்லாஹ் எங்களுக்கு இவ்வளவு சோதனைகளை தந்து கொண்டிருக்கின்றான். இல்ல மதரசா ஒன்ற தொடங்கிட்டோம், எங்கட ஊர்ல மதரசா இருக்குது. மதரசா இருந்து என்ன செய்ய? சின்ன பிள்ளையில ஓதி வச்சு என்ன செய்ய? பெரியவங்க அப்ப அவங்களுக்கு தேவையில்லையா? சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும்தான் குர்ஆன். வயதாளிகளுக்கு தேவையில்லையா குர்ஆன்? இல்ல, நாங்கள்லாம் ஸ்கூல் டீச்சர்ஸ் மார், எங்களுக்கு டைம் இல்ல. நாங்கள் டாக்டர்ஸ் மார், எங்களுக்கு டைம் இல்ல. நாங்கள் லோயர்ஸ் மார், டைம் இல்ல எங்களுக்கு. அப்ப இறக்கின குர்ஆன் சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமா? மதரசாவை தொடங்குவதல்ல. ஒவ்வொரு எனக்கும் தேவை, உங்களுக்கும் தேவை, அரசனுக்கும் தேவை, ஆண்டிக்கும் தேவை, ஒவ்வொருத்தருக்கும் தேவை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே இரவெல்லாம் ஓதுவாங்கண்டா, இரவெல்லாம் ஓதிட்டு இருப்பாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப நாங்க யார்? நோன்புல மட்டும் குர்ஆன பெறட்டும், அவ்வளவுதான் சொல்றோம். அது நஷ்டம், இது நஷ்டம், அது கஷ்டம், இந்த கஷ்டம், பிரச்சின தீர்வு இருக்குது குர்ஆனுக்குள்ள. அல்லாஹ் இந்த நாலு வகையான சிஃபத்துகளை சொல்கிறார். குர்ஆன் என்பது கேவலமாக அது ஒரு நாளும். சூரத்துல் வாக்கியாவிலே இன்னஹு லகுர்ஆனும் கரீம் ஃபீ கிதாபிம் மக்னூன் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் தன்ஸீலும் மின் ரப்பில் ஆலமீன். இது சங்கையான குர்ஆன். ஃபீ கிதாபிம் மக்னூன், இதை சுத்தமானவர்களை தவிர வேறு எந்த மலக்குகளும் தொடவில்லை. இது ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹுடமிருந்து இறக்கப்பட்ட விதம். இது எந்த ஜனாதிபதியிடமிருந்து வந்த கடிதம் அல்ல. இது ரப்புல் ஆலமீனிடமிருந்து வந்த வேதம். இது சங்கையானது. சகோதரர்களே, கொஞ்சம் காது கெடுங்க, எடுங்க குர்ஆன. சூரா ஜுஹ்ருஃபா என்ன அப்படின்டா? சூரா ஜாசியாவா என்ன? இது எங்கட 200 தஃப்சீர் இருக்கு, எடுத்து கேளுங்க. எங்கட தான் கேட்கணும் அவசியம் இல்லை. யாரையாவது கேட்டு குர்ஆன படிங்க, யாரையாவது கேட்டு குர்ஆன படிங்க. குர்ஆன் அந்தளவு முக்கியத்துவமானது, எங்களை உயர்த்தும். சமூகத்தை உயர்த்தும் குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனுடைய இந்த நாலு தன்மைகள் லௌஹுல் மஹ்ஃபூதை பத்தி சொல்றாங்க. அது எவ்வளவு பெருசு, அது எவ்வளவு பிரம்மாண்டமானது என்று உலமாக்கள், அல்லாஹ் உலகத்தை படைப்பதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த லௌஹுல் மஹ்ஃபூதிலே உலகத்தில் நடக்க இருக்கும் அனைத்தையும் அல்லாஹ் எழுதிவிட்டான். முதல் முதலாக அல்லாஹ் படைத்தது கலம் என்ற பேனையை, பேனையை படைத்து எழுதும்படி சொன்னான். உலகத்தில் நடக்கக்கூடிய, நடக்க இருக்கக்கூடிய அனைத்தையும் அது லௌஹுல் மஹ்ஃபூதில் எழுதிவிட்டது. ஒவ்வொரு வினாடியும் லௌஹுல் மஹ்ஃபூதே இருந்து கொண்டே இருக்கின்றது. லௌஹுல் மஹ்ஃபூதில் இருப்பதை அல்லாஹ் மலக்குகளுடைய கரங்களுக்கு கொடுக்கின்றார். மலக்குகளுடைய கரங்கள் இருக்குது, இதை அல்லாஹ் அழிப்பதற்கு சக்தி உள்ளவன். யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப். அல்லாஹ்வுடன்தான் வேதங்களின் தாய் இருக்கிறது, ஆனால் மற்றவைகளை அழிப்பதற்கு அல்லாஹ் சக்தி உடையவன். அதனால சகோதர சகோதரிகளே, லௌஹுல் மஹ்ஃபூதை இந்த குர்ஆனை பாடமாக்கி கொள்ளுவோமா இருந்தா எங்களை விட சீதேவிகள் யாரும் அல்ல. அதை விளங்கி என்ன இருக்கிறது குர்ஆனுக்குள், குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்லிவிட்டு அஃபனதுரிபு அன்குமு ذிக்ர ஸஃஹா அன்குந்தும் கௌமன் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் கேட்கிறான், சரி அஃபனதுரிபு அன்குமு ذிக்ர ஸஃஹா, உங்களை எச்சரிக்கை இல்லாமல் விட்டு விடுவோம் நினைச்சீங்களா? உங்களுக்கு எந்த ஏவலும் இல்லை, தடையும் இல்லை, உங்களை சும்மா விட்டுவோம் நினைச்சீங்களா? நீங்க புறக்கணிச்சு வாழ்றீங்களே. அஃபனதுரிபு அன்குமு ذிக்ர ஸஃஹா, இதற்கு ஒவ்வொரு சொல் கருத்தை சொல்லுவதை விட இதற்கு அப்படியே வசனத்துக்கு கருத்து சொல்வதுதான் இதுக்கு ஏற்றம். அதனாலதான் அஃபனதுரிபு அன்குமு ذிக்ர ஸஃஹா, அஃபனதுரிபு அன்குமு ذிக்ர ஸஃஹா. குர்ஆனை பின்பற்றாம குர்ஆனை விட்டு ஓரமாக வாழ்ந்ததால நீங்க தப்பிருவீங்க நினைக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். இல்ல பாருங்க, எங்க வாப்பாவுக்கு குர்ஆன் தெரியா, எங்கட ஊர்ல தலைவருக்கு குர்ஆன் தெரியா, சில இடத்துல தஃப்ஸீரை செய்யவே விடமாட்டான், குர்ஆனை ஓதி கொடுக்கலா. குர்ஆனுடைய விரோதி ஷைத்தான் தானே. அடையே பள்ளி வாசல் கட்டி இருக்குது, உங்களோட வாப்பாட சொத்து இல்லையா? மக்கள் தந்த பணம். இன்றைக்கு நேற்று பள்ளிக்கு நிர்வாகத்துக்கு வந்துட்டு தஃப்ஸீர் நடத்தலாது, குர்ஆன் நடத்தலாதுன்றா நீ யாரு? உலமாக்களை விடு ஓ தஃப்ஸீரை செய்யறதுக்கு, குர்ஆனை படிச்சு கொடுக்க விடு. குர்ஆன்ல கை வச்ச நீ எப்படி உருப்பட்டாய், எப்படி உருப்படுவாய் நீ? உன்ட பரம்பரை கொஞ்சம் யோசி, உன் பிள்ளை, உன் மனைவி. குர்ஆனை படிச்சு கொடுத்து நீ அவரை துன்புறுத்தினா நீங்க நல்லா இருப்பீங்களான்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான், யோசித்து பாரு. முஸ்லீம்கள் தான், வேற காபிர்களை பத்தி பேசலனா. யார் யாரெல்லாம் இந்த குர்ஆனை படித்து கொடுப்பதற்கு தடையாக இருப்பீர்களோ உங்களுக்கு இறங்கக்கூடிய அல்லாஹுடைய கஹர், அல்லாஹுடைய சாபம், அது உங்களுடைய எத்தனையோ பரம்பரைக்கு போ. உன்னுடைய தலைமத்துவத்துக்காக, உன்னுடைய துன்யாவுடைய சில சில விடயங்களுக்காக, உன்னுடைய பெயருக்காக, உன்னுடைய புகழுக்காக குர்ஆன்ல கை வைக்க போயிடாத, குர்ஆனை கை வைக்க போயிடாத. வாழ்க்கையிலே பாப்பாய் நீ அழிவதை, அழிவதை பாப்பாய். அழிந்தார்கள், குர்ஆன் அழியாது, குர்ஆனுடையவர்கள் அழிய மாட்டார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வகுப்புகளில் நான் அழிந்தவர்களுடைய வரலாறுகளை சொல்லுவேன். இந்த குர்ஆன் நிலைத்து நிற்கும் அது இன்ஷா அல்லாஹ். குர்ஆன் 1400 ஆண்டுகளாக நிலைத்து நிற்கின்றது. அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வக்கம் அர்சல்னா மின் நபியின் ஃபில் அவ்வலீன். இதற்கு முன்னால் எத்தனையோ நபிமார்களை அனுப்பிவிட்டோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரை எத்தனையோ நபிமார்களை அனுப்பிவிட்டோம். وَكَمْ أَرْسَلْنَا مِن نَبِيٍ فِي الْأَوَّلِينَ وَمَا يَأْتِيهِمْ مِن نَبِيٍ إِلَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ எந்த நபி வந்தாலும் அந்த நபிய கிண்டல் பண்றதான் உங்களோட ஜாப். وَمَا يَأْتِيهِمْ مِن نَبِي எந்த நபி வந்தாலும் இல்லா கானூ பிஹி யஸ்தஹ்ஸிஊன் அந்த நபியை அவர்கள் கிண்டல் பண்ணுவார்களே தவிர வேறில்லை. எல்லா நபிமார்களையும் இவங்க கிண்டல் பண்றது இவங்களோட வேலை. பிண்டைக்கு பாருங்க, குர்ஆனை கிண்டல் பண்றது போல நபிமார்களை இஸ்லாத்தை கிண்டல் பண்றது. சரி, கிண்டல் பண்றவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற வெகுமதி என்ன? அல்லாஹ் சொல்றான், ஃபஅஹ்லக்னா அஷத்த மின்ஹும் பதுஷா. ஃபஅஹ்லக்னா, நாங்கள் அழித்தோம், அஷத்த மின்ஹும் பதுஷா, இவர்களை விட கடினமானவர்களை. பொருளாதாரத்திலும் பலத்திலும் அரசியலிலும் கடினமானவர்களை கூட அழித்திருக்கிறோம். நீங்க யாரப்பா எங்களுக்கு? உங்கள்ட்ட என்ன இருக்குது? உங்களோட நாட்டை, உங்களோட குடும்பத்தை, உங்களோட சமூகத்தை ஓட்டுறதுக்கு கூட பொருளாதாரம் இல்லை உங்கள்ட்ட. உங்கள்ட்ட வசதி இல்லை, உங்களோட உடம்புல பலம் இல்லை. உங்களுக்கு ஒரு நோய் வந்ததோட ஓடுறீங்க வைத்தியத்துக்கு, அப்பலோக்கு ஓடுறீங்க, சிங்கப்பூருக்கு ஓடுறீங்க, ஒவ்வொரு நாட்டுக்கு போறீங்க, வைத்தியம் கூட உங்களால் இயலாது, அரசியல் விஞ்ஞாபனம் கூட உங்கள்கிட்ட இல்ல. ஃபிரௌனை விட அரசியல் விஞ்ஞாபனம் செய்தவனா? ஆது சமூதை விட பலமா? குர்ஆன மறுத்ததற்காக, நபிமார்களை கிண்டல் பண்ணியதற்காக, இஸ்லாத்தை அவமதித்ததற்காக நாம் அழித்தோம். ஃபஅஹ்லக்னா அஷத்த மின்ஹும் பதுஷா وَمَضَى مَثَلُ الْأَوَّلِينَ وَمَضَى مَثَلُ الْأَوَّلِينَ முன்னோர்களை பற்றியுள்ள உதாரணங்கள் சென்று விட்டது. கொஞ்சம் ஹிஸ்டரியை பெறட்டுங்க. இன்னைக்கு உலகம் 1000, 2000, 3000 ஆண்டுகள்னு தெரியும். உண்மையான ஹிஸ்டரியை நீங்க படிக்கணுமா? குர்ஆனுக்குள்ள வாங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால், 3000 ஆண்டுகளுக்கு முன்னால், 4000 ஆண்டுகளுக்கு முன்னால், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த பூமியில் வாழ்ந்து இந்த பூமியை நிர்வகித்தார்கள். ஆனால் நிர்வகிக்கும் காலங்களில் அக்காலத்தில் வந்த ரசூலையும் அல்லாஹுவையும் வேதத்தையும் நிராகரித்ததால் நாம் அழித்தோம். அதே முடிவுதான் இந்த 2022லும் 2021லும் அதே முடிவுதான். 2023லும் அதே முடிவுதான். இறக்கப்பட்ட குர்ஆனையும் அனுப்பப்பட்ட ரசூலையும் அல்லாஹுவையும் இந்த மூனையும் ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் பூமியிலும் சந்தோஷமாக வாழுவீர்கள், மரணத்துக்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் சந்தோஷமாக வாழுவீர்கள். இந்த மூன்றையும் மறுப்போமாக இருந்தால், மறுப்பீர்களாக இருந்தால் அல்லாஹுவையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமையும் இறக்கப்பட்ட இந்த குர்ஆனையும் மறுத்து அவமதிப்பீர்களாக இருந்தால் நிச்சயம் சுனாமி போன்ற அழிவு அல்ல. சுனாமி நடந்து இன்று 17 ஆண்டுகள், எத்தனையோ மனித சமூகம் அழிக்கப்பட்ட மாதம் இது. சுனாமி போன்ற அழிவு அல்ல. ஒரே அடியாக அல்லாஹ் அந்த சமூகத்தை அழிப்பான் என்பது குர்ஆனுடைய எச்சரிக்கை. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த சூரா ஸுஹ்ருஃபிலே இந்த எச்சரிக்கையை எடுத்து மக்களுக்கு எட்டி வையுங்கள். இந்த எச்சரிக்கை முக்கியமான எச்சரிக்கை. இது கொரோனாவை போன்ற எச்சரிக்கை அல்ல, இது வைரஸை போன்ற எச்சரிக்கை அல்ல. உண்மையும் இருக்கலாம், உண்மைக்கு மாற்றமாகவும் இருக்கலாம், ஆனால் இது உண்மையான எச்சரிக்கை. குர்ஆனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், ரசூலை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் விமோசனத்தை நசீபாக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை ஏற்று குர்ஆனுடையவர்களாக பூமியில் வாழ நம் அனைவர்களுக்கும் தௌஃபிக் செய்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته. نقودنا آية الوضي بار. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين. إِنَّا جَعَلْنَاهُ قُرْآنًا عَرَبِيًّا لَّعَلَّكُمْ تَعْقِلُونَ وَإِنَّهُ فِي أُمِّ الْكِتَابِ لَدَيْنَا لَعَلِيٌّ حَكِيمٌ أَفَنَضْرِبُ عَنكُمُ الذِّكْرَ صَفْحًا أَن كُنتُمْ قَوْمًا مُّسْرِفِينَ وَكَمْ أَرْسَلْنَا مِن نَّبِيٍّ فِي الْأَوَّلِينَ وَمَا يَأْتِيهِم مِّن نَّبِيٍّ إِلَّا كَانُوا بِهِ يَسْتَهْزِئُونَ فَأَهْلَكْنَا أَشَدَّ مِنْهُمْ بَطْشًا وَمَضَى مَثَلُ الْأَوَّلِينَ سُبْحَانَكَ اللَّهُمَّ وَبِحَمْدِكَ نَشْهَدُ أَن لَّا إِلَٰهَ إِلَّا أَنتَ نَسْتَغْفِرُكَ وَنَتُوبُ إِلَيْكَ سُبْحَانَ رَبِّكَ رَبِّ الْعِزَّةِ عَمَّا يَصِفُونَ وسلام على المرسلين والحمد لله رب العالمين.